இந்த அதிசயமான சங்கீதம் ஒரு ஆழமான சத்தியங்கள் ஒரு ஃபேக்டாக இருக்குது. தேவனுடைய வெளிப்பாடை ரொம்ப அழகாக, தேவனுடைய பொதுவான வெளிப்பாடை ஒரு உயர்ந்த கவிதை மொழியில் 1-6 வரைக்கும் நமக்கு சொன்னார். அதுலேயே நம்ம அனார்ந்து ஆச்சரியப்பட்டு நிற்கும்போது நம்மளை தட்டி எழுப்பி, அப்பா இது வெறும் ட்ரெய்லர் தான், இது வெறும் சாம்பிள் தான், இது கடவுளுடைய வெளிப்பாடை அறகுறையாக வெளிப்படுத்துகிற ஒரு பொதுவான வெளிப்பாடுன்னு சொல்லி 7-19 வரைக்கும் தேவனுடைய முழுமையான போதுமான விசேஷ வெளிப்பாடை பற்றி நமக்கு சொல்லி வருகிறார். அது வந்து எவ்வளோ முற்றிலுமாக போதுமான, எண்ணி முடியாத விலை மதிப்புடைய, எல்லாம் கடந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய தேவ வசனம் என்பதை நமக்கு 7-14 வசனங்கள் வரைக்கும் நம்ம கற்றுத்தருகிறார். 7-8 வரைக்கும் அதனோட அருமையான 5 பணிகள், வேதம் மட்டுமே செய்யக்கூடிய 5 பணிகளை, ஒரு ஆத்துமாவை புதுப்பித்து, செத்த ஆத்துமாவுக்கு உயிர் கொடுத்து, பேதையை ஞானியாக்கி, எந்த விதமான சோகத்தில் சோர்வில் இருக்கிற மனிதனையும் இருதய கழிப்பை ஏற்படுத்தக்கூடிய, வாழ்க்கையே குழம்பி போயிருக்கிற மனிதனுக்கு கண்களை பிரகாசமாக்கக்கூடிய, கள்ளப்போதகத்திலையும் விக்கிர ஆராதனத்திலையும் மந்திர தந்திரங்களையும் மாட்டிட்டு இருக்கிற மக்களுக்கு அவர்களை அதிலிருந்து காப்பாற்றி உண்மையான விதத்தை தேவனை எப்படி ஆராதிப்பது என்று கற்பிக்கிற, ஒரு மனிதனை முற்றிலுமா நீதி உள்ளவனாக வாழ வைக்கக்கூடிய வேதம், அருமையான வேதம். 2 வசனங்கள் தான், இத்தனையும் சொல்றார் அவர். இதெல்லாம் சொல்லி முடிச்சு ஒரு பாட்டில் இதை சொல்லி சொல்லி அதை உச்சகட்ட அடையிற மாதிரி ஒரு ஹை பாயிண்ட் என்னுவாங்க ஒரு சாங்ல, இது பாட்டு தானே சங்கீதம், அந்த ஹை பாயிண்ட் வந்து 11வது வசனம். இவ அப்படியே ஒரு உச்சகட்ட வாய்ஸில் பேசுகிற மாதிரி, இவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது என்று அதை ஒரு புகழ்ந்து பாடுறார். அந்த பாடி முடிச்சு இப்போ கவிதை மொழிய விட்டு சங்கீதத்தை முடிக்கும் போது, இந்த கவிதை மொழியெல்லாம் உனக்கு புரியல, இதெல்லாம் உனக்கு ஏறலைன்னா ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் அப்படின்னு, ப்ராக்டிக்கலாக வேதம் எப்படி எந்த விதத்தில் நமக்கு உதவியாக இருக்கிறது, அதனோட நன்மைகள் என்ன என்பதை 11வது வசனத்தில் இருந்து நமக்கு சொல்லி வர்றாரு. நம்ம போன வாரம் முதல் பெனிஃபிட்டை பார்த்தோம். முதல்ல என்ன, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கைப்படுகிறேன். வேதம் நம்மளை எப்படி எச்சரிக்கிறது, இட் வான்ஸ் அஸ் இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதுகாப்பு வேதம் நம்மளை பாதுகாக்கிற மாதிரி, இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நம்மளை பாதுகாக்கிறது இல்லைங்க. வேதத்தின் பயத்தில், வேதத்தினுடைய எச்சரிக்கையின் கோட்டை அந்த கோடுக்குள்ளே வாழ்ந்தோம்னா, அதை விட ப்ரொடெக்ஷன் நமக்கு வாழ்க்கையில் வேறு இல்லை. அது தாண்டி போயிடக்கூடாது, அது மீறி போனோம்னா அழிஞ்சோன்னு அர்த்தம். வேதம் நம்மளை எச்சரிப்புனாலும், அன்றியும் அவைகளின் உமது அடியேனை எச்சரிக்கிறது. என்ன ஒரு எச்சரிப்பு இல்லைங்களா, இந்த ஒரு வஞ்சனையான கொடுமையான பாவத்துக்கு விரோதமா, சாத்தானுக்கு விரோதமா, உலகத்துக்கு விரோதமா, நரகத்துக்கு விரோதமா, நம்மளை எச்சரித்து நம்மளை காக்கிற வேதம், பாதுகாக்கிற வேதம், த கிரேட்டஸ்ட் ப்ரொடெக்டர். நம்ம உலகத்திலேயே நம்மளை ரொம்ப பெரிய ப்ரொடெக்ஷன் பண்றது இல்லைங்களா, ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி, ஒரு கோட்டை மாதிரி, ஒரு அரண் மாதிரி நம்மளை பாதுகாக்கிறது வேதம் தான். அதை தான் சொல்கிறார், இட்ஸ் கிரேட்டஸ்ட் ப்ரொடெக்ஷன். நமக்கு வேணாவா ப்ரொடெக்ஷன், வேதம் தான் நமக்கு ப்ரொடெக்ஷன். அது எப்படின்னா, ஒரு வாட்டி மார்ட்டின் லூத்தர் வந்து, ஒரு யூதன் வந்து மார்ட்டின் லூத்தரை கொல்லணும்னு முடிவு பண்ணான். அவன் எப்படி கொல்லணும்னு முடிவு பண்ணான்னா, ரொம்ப தந்திரமாக அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி, வேதத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நல்லா சொல்கிறீங்களே இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நல்லா ஃப்ரெண்ட் ஆகி, அவருக்கு துரோகரமாக அவருக்கு விஷம் வச்சு அவர் கொல்லணும்னு பார்த்தான். லூத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்டு கூட ஆயிட்டான். இன்னும் விட்டுருந்தா கொஞ்சம் க்ளோஸ் தான், கொன்னே இருந்திருப்பான் லூத்தர். ஆனால் அவர் லூத்தருக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பன் என்ன பண்ணார், அப்பா உன்னை கொல்லணும்னு சில ஒரு ஆள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அனுப்பிச்சிருக்கிறாங்க, அவனுடைய படம் இப்படித்தான் இருக்கும்னு, கையில் அந்த காலத்தில் ஃபோட்டோலாம் இல்லையா, படம் இப்படித்தான் வரைஞ்சி காமிச்சார். அதை லூத்தர் பார்த்து அவர் ஆசை அதிர்ந்து போனார். ஐயோ, இவன் கூட சாப்பிட்ருக்குமே, இவன் வீட்டில் போய் சாப்பிட்ணும்னு இருந்தமே நம்மளை கொன்று இருப்பானே. இவனுடைய வஞ்சனையான முகமுடைய கிழிச்சி அவன் கையிலிருந்து தப்ப வைத்தார். அந்த படம் தப்ப வச்சிச்சு, ஃப்ரெண்டினுடைய அனுப்பின படம். அதே மாதிரி தான் வேதம் என்ன பண்ணுது, ஒரு கிறிஸ்தவனுக்கு அவன் எல்லாரையும் நம்பிரு, எல்லாரையும் நம்பி மோசம் போகலாம் இல்லைங்களா. வஞ்சனையான இச்சைகள், சாத்தான் நமக்கு விரோதமாக அனுப்புகிற இச்சைகள், அது டிசீட்ஃபுல் லஸ்ட், வஞ்சனையான பாவங்கள் உலகம் நமக்கு காட்டுறது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி, நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற மாதிரி வரும் அது. ஆனால் நம்ம நிம்மதியும் கெடுத்து நம்ம ஆத்மாவை விஷத்தினால் நிரப்பக்கூடிய அந்த வஞ்சனைகளை விரோதமாக அதுக்கு அதனோட படத்தை முகமுடைய கிழிச்சி, இதை நம்பி இதை போறியே, இதுகிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆகுறியே, இது என்ன உனக்கு செய்யும் பார் அப்படின்னு நம்ம அதனோட அகோரத்தை கொடுமையை நமக்கு காமிச்சு, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் எச்சரிக்கப்படுகிறேன். என்ன அருமை! இது ஒரு பாசிவ் ஒரு பெனிஃபிட். அதாவது நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, வேதத்தை கேட்டு அது ஒரு பாசிவாக அதை கேட்டுக்கிட்டு அது சொல்கிற எச்சரிக்கையின்படி இருந்தாவே எவ்வளோ நன்மை. யோசிச்சு பாருங்களேன், அது செய்யாதன்னு கோடு போட்டுச்சுன்னா அது தாண்டாமல் இருந்தாவே எல்லா தீமையிலிருந்து காக்கப்படும். அதான் ஒரு பாசிவ் பெனிஃபிட். ஆனால் அது அதை கேட்டு அதற்கு ஜாக்கிரதையாக அது சொல்கிறபடி அது கோட்டுக்குள்ளே இருந்தாவே இவ்வளோ பெனிஃபிட்னா, ஒரு ஆக்டிவாக அதை செய்கிறதுனால வர பெனிஃபிட் எவ்வளோ யோசிச்சு பாருங்களேன். ஒரு தீவிரமாக அதை கடைப்பிடிக்கிறதுனால வர பெனிஃபிட் என்ன, அதுதான் 11b சொல்லும்போது அதே ஒரே வசனம், அதில் ரெண்டாவது பாகத்தை நம்ம குறிப்பிடுறோம். 11b பார்த்தீங்கன்னா அது வருது, அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு. அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு. வேதம் நம்மளை எச்சரித்து நம்மளை காக்குது. ஆனால் வேதத்தை நம்ம வாழ்க்கையில் காத்து கொண்டு கடைபிடிக்கும் போது பெரிய பலன், மிகுந்த கிரேட் ரிவார்டுன்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. இதை நம்ம மன காதலியே ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம இதை தியானிக்கணும். அவைகளை கை கொள்ளுகிறதுனாலேயே மிகுந்த பலன் உண்டு. கை கொள்ளுகிறதுனாலேயே மிகுந்த பலன் உண்டு. ரெண்டு தலைப்பில் இதை புரிஞ்சிக்கலாம். வேதத்தை கை கொள்றதுனா என்ன இல்லைங்களா, அதை பார்க்கணும். ரெண்டாவது மிகுந்த பலன், என்ன பலன் இல்லைங்களா. ஓகே, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன் கீப்பிங் தெம். ஓகே பாஸ்டர், இன் கீப்பிங் தெம்மா, பைபிளை வச்சிருக்கிறதுனால மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது இல்லைங்களா. பைபிளை வந்து நம்ம வீட்டில் ஒரு டேபிளில் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலி பைபிள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகிறது வைக்கிறதுனால பலன் இல்லை. இல்லை ஒரு ஷெல்ஃபில் வச்சுக்கிட்டு அங்கே அதெல்லாம் தூசு பிடிச்சிக்கிட்டு அதை யூஸே பண்ணாதில்ல, ஏன்னா தூசு ஃபுல்லாக பைபிளில். அது வேதத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, வேதத்தை புதைக்கிறதுக்கு அர்த்தம். அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களை எச்சரிக்கிறது இல்லை, அதை நீங்கள் போட்டு நசுக்கிறீங்க, அதை அடக்குறீங்க, வேதத்தை வந்து நிராகரிப்புனால அவமதிக்கிறீங்க. அப்படி நம்ம வச்சுருந்தோன்னா வேதத்தை கடைப்பிடிப்பதென்றால் என்ன அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, மூணு படிகள் அதில் இருக்கு, 3 steps. ஒரு 1வது படி ஏறாமல் நம்ம 2வது படி போக முடியாது. 1, 2 ஏறாமல் 3வது படி போக முடியாது. டு கீப் த வேர்ட் ஆஃப் காட், வேதத்தை கடைப்பிடிக்கிறதுனா இந்த 3 steps இருந்தால் தான் முடியும். என்ன வேதத்தை கடைபிடிக்கிறதுனா, மிகுந்த அக்கறையோடு, ரொம்ப அக்கறையோடு, விடாமுயற்சியோடு வேதத்தை அறியவும் அதை ஞாபகத்தில் வைக்கவும் அதை கீழ்ப்படியவும் வேண்டும். நோ, ரிமெம்பர், ஒபே, அறிந்து கொள், ஞாபகத்தில் வைத்துக்கொள், அதை கீழ்ப்படி. நோ த ஸ்கிரிப்சர்ஸ், ரிமெம்பர் த ஸ்கிரிப்சர்ஸ், ஒபே த ஸ்கிரிப்சர்ஸ் இல்லைங்களா. இது மூணு தாங்க. அப்படி நீ செஞ்சினா, இது மூணையும் நீ செஞ்சினா மிகுந்த பலன் உண்டு. உன்னால் கற்பனைக்கு என்ன முடியாத அளவுக்கு எண்ணி முடிய, அது மிகுந்தன்றது வந்து வெறும் பெருசுன்றது மாத்திரம் இல்லை, எண்ணி முடியாதது, கணக்கில் அடங்காத பலன்கள் உண்டப்பா உனக்கு. முதல்ல வேதத்தை கடைப்பிடிப்பதென்றால் என்ன என்பதை பார்ப்போம். முதலாவது வேதத்தை கடைப்பிடிக்கிறதுனா நாம் அதை அறிய வேண்டும் இல்லைங்களா. ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளும் ரெகுலராக வேதத்தில் போட்டிருக்கிற மொத்த காரியங்களையும் ரொம்ப பழகி அதை அறிந்தவர்களாக, கம்ப்ளீட்டாக அறிந்தவர்களாக நம்ம மாறணும். எந்த வசனம் எடுத்தாலும், எந்த கதை எடுத்தாலும், எந்த சூழ்நிலை எடுத்தாலும் வேதத்தில் தெரிஞ்சவர்களாக நம்ம மாறணும். உங்களுடைய வேதத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். நோ யோர் ஸ்கிரிப்சர்ஸ் இல்லைங்களா, நோ மாஸ்டர் யோர் பைபிள். வேதத்தை தேர்ந்தவர்களாக எப்படிங்க நம்மள ஆ மாற முடியும்? ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியதில்லை, டெய்லி பைபிள் படித்தா போதும். நம்ம காலத்தில் ரொம்ப சோககரமாக கள்ளப்போதகம் தீ காட்டு தீ மாதிரி பரவுறதுக்கு கள்ளப்போதகர் எங்கேயும் டிமாண்ட் அவங்க தான் இல்லைங்களா. உண்மையான போதகர்களுக்கு மதிப்பே இல்லை. கள்ளப்போதகர்கள் எல்லா இடங்கள்லையும் மக்கள் எல்லாம் அவங்க பின்னாடி ஓடுறதுக்கு காரணம் இதுதானே, வேதம் மக்கள் அறியலை. வேதத்தை காண்டி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா போதும், பெரிய எழுப்புதல். இப்போ தான் பிரகாஷ் பேதர் ஜெபித்த மாதிரி வேதத்தை மக்கள் படிக்கணும். இப்படி படித்தாங்கன்னா இவ்வளோ பெரிய விசுவாச துரோகம் நடக்காது. இயேசு பேரை சொல்லிக்கிட்டே இயேசுடைய வார்த்தைக்கு என்ன துரோகம், என்ன பாரம்பரியங்க நடத்துகிறாங்க, என்ன சபைகள், என்ன ஆராதனை நடத்துகிறாங்க, இயேசு சொன்னதுக்கு நேர் விரோதமாக. ஏன்னா ஒரு இது, ஏன் இதுக்கெல்லாம் காரணம், மக்கள் வேதத்தை படிக்கிறதில்ல, வேதத்தை படிக்கிறதில்ல. வேதத்தை படிக்கிற மக்கள் எப்பொழுதுமே இப்படி கள்ளப்போதகத்துக்கு போக மாட்டாங்க. இப்படி அமானுஷ்ய போதகங்களுக்கும் பிசாசினால் ஏவப்படுகிற உணர்ச்சிகளுக்கும் உளறல்களுக்கும் எவ்வளோ படித்த டாக்டர்ஸ் நல்லா படிச்சிருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் பஜனை பாடுற மாதிரி கைத்தட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சாண்டிங் பண்ணிக்கிட்டு. ஏன் அறிவில்லையா அவனுக்கு? இதுவா கிறிஸ்தவம்? இங்கே தான் நம்ம காலாகாலமாக பெற்றோர்கள் பஜனை பாடிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, இங்கேயும் கிறிஸ்டியன் வந்து இங்கேயும் கைத்தட்டி பஜனை பாடுறது என்ன சேட் இல்லைங்களா. முதல் ஸ்டெப் நாம் வேதத்தை கடைப்பிடிக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும், தானியல் மாதிரி பிரைம் மினிஸ்டராக இருந்து பிஸியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும், சுசானா வெஸ்லியுடைக்கு 18 பிள்ளைங்க வளர்த்துச்சிருந்த அம்மா ஒன்றொன்றும் மாணிக்கம், அந்த மாதிரி பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிப்பதற்கு நேரத்தை குறிப்பிட்டு எடுத்து ரெகுலராக பைபிளை படித்து தரோவாக உங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும், எந்த அளவுக்கு ரெகுலராக இருக்கணும்னா உங்கள் பைபிளை நீங்கள் தரோவாக தெரிஞ்சுக்கணும். அதான் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை நம்ம கிராஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டுக்கு ஒரு காலம் போக முடியாது. நம்மள அநேகர் மெஜாரிட்டி வருஷ கணக்கில் இதே குழந்த ஸ்டெப்பு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரே ஸ்டெப்பு தான், அதை விட்டு ஏறினதே கிடையாது. வருஷம் வருஷம் இதே வருஷம் வரும், புது வருஷம் வரும், ஸ்டெப்பு ஏறுறேன்னு டக்குன்னு திருப்பி அதே ஸ்டெப்புக்கு வர்றது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட் தெரியுமா இந்த ஸ்டெப்பு? ஏன்னா ரெகுலராக பைபிளை படிக்கிறவங்களுக்கு தான், அவங்க நேரத்தை கொடுத்து வேதத்தை மதித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தான் பரிசுத்தாவி அவர்களுடைய ஆவிக்கூறிய கண்களை திறந்து அதிசயமான காரியங்களை வேதத்தில் காட்டுறது. அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலிங்களே பாஸ்டர், படித்தாவே கோட்டவாய் வருது, தூக்கம் வருது, போர் அடிக்குது இல்லைங்களா. உண்மைத்தான், இனிஷியலி எனக்கும் போர் தான் அடிச்சிச்சு, எல்லாருக்கும் போர் தான் அடிக்கும். இப்போ போரிங் கஷ்டமாக இருக்கலாம் சில நேரங்களில் இல்லைங்களா. எதை செஞ்சாலும் ஆரம்பத்தில் செய்யும்போது ஃபஸ்ட்டு கஷ்டம் தான் இல்லைங்களா. ஒரு ஜிம்முக்கு போகிறோம், ஈஸியாக இருக்குது கஷ்டம், உடம்பாலே என்ன, ஒரு வேலைக்கு போகிறோம், புது வேலைக்கு ஒரு புது காரியத்தை செய்யணும்னா கஷ்டம்தான். டிரைவிங்கை கற்றுக்கணும், குக்கிங் பண்ணணும், ஒரு புது பாஷை படிக்கணும்னா எதுவுமே ஆரம்பத்தில் கஷ்டம்தான். விட்டுறோமா? நிறைய சில பேர் விட்டுறோம். ஆனால் அதை படிப்பதனால வருகிற நன்மைகளை அறிந்திருந்தால், நிச்சயமாக இதனால் பெரிய நன்மை எனக்கு வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா, பயங்கர உறுதியோடு விடாமுயற்சியோடு தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்போம். செய்ய மாட்டோமா? அப்படி தெரிஞ்சுக்கும் போது விடாமுயற்சியோடு உறுதியோடு பண்ண பார்த்ததுனால தான் இன்றைக்கி சில இதில் திறமை வாய்ந்தவர்களாக கீபோர்டு கற்றுக்கணும்னா கஷ்டம். இப்போ கிரேஸ் நம்ம சர்ச்சில் கீபோர்டு போடுது, அவ்வளோ ஈஸியாக இல்லையே. அது போட்டு திறமை இப்போ ஒரு மாஸ்டர் பண்ண முடியும், இந்த பாட்டுனா போட முடியுது. ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டம் ஆக்சுவலி நம்ம சர்ச்சில் ஞாபகங்குது, 5-6 பேர் 7 பேர்கிட்ட வந்தாங்க, எல்லாரும் நாக் அவுட், வெறும் கேஸ்டா இப்போ மாஸ்டர் மியூசிக் மியூசிஷியனாக நம்ம சர்ச்சில் மாறினது. அதே தான் எந்த படிப்பு படித்தாலும் ஆரம்பத்தில் கஷ்டம்தான். வேதத்தை படிக்கும் போது ஆரம்பத்தில் கஷ்டம்தான். அப்போதான் அதான் டெஸ்ட் ஆஃப் ஆர் பர்சிவரன்ஸ், நம்முடைய விடாமுயற்சியின் சோதனை. போர் அடிக்குது, படிக்க முடியல, கஷ்டமாக இருக்கு, ரெகுலராக அதை பரிசுத்தாவியானவர் பார்க்குற, நீ எந்த அளவுக்கு அந்த படியில் தொடர்ந்து இருக்கிற, உண்மையாகவே வேதத்தை எந்த அளவுக்கு மதிக்கிற, உன்னுடைய விசுவாசம் உண்மை உள்ளதா, இந்த விசுவாசத்தில் தொடர்ச்சியாக உறுதியாக அதனோட நன்மைகளை அறிந்துருவனா நீ, இல்லை சும்மா பேருக்கு விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கிறியா, தொடர்ந்து அதை மதித்து இதனால் வருகிற பெரிய நன்மைகள் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போகும்போது, போரிங்காக இருக்கு இருந்தாலும் எனக்கு போரிங்காக வேதம் இருந்துச்சுன்னா அது என்னுடைய குருட்டுத்தனம் தான், என்னுடைய அறியாமத்தான், அதை போக்கப்படணுமே. எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே இருக்குவேன் நான், எத்தனை காலத்துக்கு தான் எனக்கு பைபிள் இப்படி போர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரே ஸ்டெப்பில் டான்ஸ் ஆடிக்கிட்டு. தேவனே என் கண்களை திறந்துருளுங்க, எத்தனை வருஷம் தான் நான் இப்படி இருப்பேன், அதிசயமான காரியங்களுடைய வார்த்தையில காட்டு செய்யுங்கன்னு விடாமுயற்சியா ரெகுலரா நீங்க படிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தாவியானவர் உங்க கண்களை திறக்கிறார். அவர் உங்களுடைய விடாமுயற்சியை பார்க்கும்போது, தனிப்பட்ட விடாமுயற்சியை பார்க்கும்போது, உங்க மனக்கண்களை திறந்து உங்களுடைய மூளையை பிரகாசிப்பிக்க செய்து அதிசயமான காரியங்களை வேதத்துல பார்க்க செய்கிறார். ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இன்னொரு ஆவிக்குரிய சத்தியத்தில் ஒப்பிடும்போது, அதனோட அழகு ஞானத்தை மகிமையை ஆஹா, அதை பார்க்கும்போது தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்தை விட வேற எல்லாம் முக்கியம் இல்லை வாழ்க்கையில், அதை விட பெரிய என்ஜாய்மெண்ட் இல்லைன்ற இன்பம். பவுல் இது தாவீது சொல்றார் இல்லைங்களா, பொக்கிசு பசும் பொன்னிலும் வேல்யூ, தேனிலையும் வேல்யூ. எப்போ வரும் அது? இதே மாதிரி ஒரே ஸ்டெப்பில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் வரும், இறங்குறது ஏறுறது, புது வருஷம் வந்தால் கொஞ்சம் ஏறுறது, டப்புன்னு கீழே இறங்குறது. இதே தான் நம்ம வாழ்க்கை. வாலிபர்கள், சின்ன பிள்ளைங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புக்கு படிக்கலைன்னாலும் நீங்கள் ஒன்றும் இழக்க போகிறதில்லை. உங்கள் டிவி டைம் கட் பண்ணுங்கள், உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் டைம் கட் பண்ணுங்கள், ஒரு ரூபா லாஸ் ஆகாது உங்களுக்கு, ஒரு ரூபா லாஸ் ஆகாது. ஆனால் நீங்கள் வேதத்தை காட்டி ரெகுலராக படிக்கலைன்னா எல்லாமே வாழ்க்கையில் இழந்துருவேன். இதெல்லாம் ஒரு த ஏஜ் ஆஃப் ஃபிக்ஷன்னு வாங்க, எல்லாம் யூகம், எல்லாம் ட்ராமாங்க, எல்லாம் யூகங்களை கற்பனைகளை, கற்பனையெல்லாம் தப்பு தான் அது இல்லையா, உண்மை இல்லை, அதுக்கே எல்லாம் ஓடுறாங்க. ஆனால் தேவனுடைய உண்மையான வரலாறு, உண்மையான சத்தியங்கள் எவ்வளோ, அதை நம்ம படிக்கணும். அதனால தான் வேதம் நம்மளை முட்டாளுங்கன்னு திட்டுது. ஓ வழியில் போகிறவர்களே, பொய்க்கும் கற்பனைகளுக்கும் இப்படி ஓடுறீங்களே, நலமானதை புசிக்க மாட்டீங்களா, பணம் இல்லைனா ஏன் உங்கள் பிரயாச, அப்பம் இல்லாததுக்கு உங்கள் பணத்தை ஏன் செலவிடுறீங்க, ஏன் திருப்தி செய்யாததுக்கு உங்களுடைய முயற்சியும் நேரத்தை ஏன் செலவிடுறீங்க, ஏன் கிட்ட வாங்க, நல்லதை புசிங்க. அப்படிலாம் வேதம் கூப்பிட்டாலும் அடம் பிடிச்ச முட்டாளுங்க மாதிரி நம்ம வரமாட்டோம். பரலோக ஞானம் உள்ள வேதம், அதே நாம் முதல்ல படித்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பழக்கமாக ரெகுலராக அதை தரோற வரைக்கும் படிச்சு படி 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 படிச்சுக்கிட்டு இருக்கணும். ரெகுலர் பழக்கம் நமக்கு இருக்கணும் வேதம் படி, அப்போ தான் அதில் தரோ ஆகும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, பார்க்குறாரு பரிசுத்தாவியானவர் படிக்கிறானா, எவ்வளோ மாதமாக ரெகுலராக படித்தான், ஒரு ரெண்டு நாள் படித்தாங்க, அப்புறம் சர்மனை கேட்டு வந்து அதுக்கப்புறம் விட்டுட்டான், திருப்பி என்றைக்கோ ஒரு நாள் படித்தான், திருப்பி ஒரு வாரம் படித்தான், அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஒரு உறுதியோடு இதனால் எனக்கு மிகுந்த நன்மை வரப்போகுது, கிரேட், அவங்களுக்கு தானே கிரேட் ரிவார்ட் சொல்லியிருக்கிறாரு, வரப்போகுது எனக்கு, அதனால ஐ எம் கோயிங் டு பி ரெகுலர், ரெகுலராக நான் படிக்க போகிறேன். அதான் முதல் ஸ்டெப். ஓகே, அந்த முதல் ஸ்டெப்பை ஏறுனீங்களா, இன்னும் சில பேர் நம்மள ஏறவே இல்லை. அந்த முதல் ஸ்டெப் ஏறி புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் ஞானப்பாலுக்கு வாஞ்சியா இருந்து முதல் ஸ்டெப்பில் ஏறணும். கடவுள் தான் அந்த ஸ்டெப்பை கிராஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செய்யணும். எத்தனை காலம் இப்படியே இருக்க போகிறோம் குழந்தையா, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நோய பை வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள், தரோவாக அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் வேதத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் படித்ததை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஐயோ பாஸ்டர் இதான் என் பிரச்சனை, நேற்று படித்தது இன்னைக்கு ஞாபகம் இருக்க மாட்டேன், படிச்சிடறேன் ஞாபகம் இருக்க மாட்டேன். ஏன் நான் பிரச்சனை என்ன தெரியுமா, ஏன்னா நீங்கள் படிக்கிறது வந்து ஒரு கடமையாக, அந்த கேலண்டர் டிக் பண்ணிடணுமேன்றதுக்காக மாத்திரம் படிக்கிறது. ப்ராப்ளம் வந்து உங்களுடைய ஞாபக சக்தியில் இல்லை, உங்களுடைய இருதயத்தில் தான் ப்ராப்ளம். ஒரு சினிமா, ஒரு காட்சி 10 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தாலும் இன்னமும் மனசில் எப்படி நிற்கிது, இன்னமும் அந்த கதை சொல்ல சொன்னால் எப்படி சொல்கிறீங்க நீங்கள், ஏன் அதை பார்த்த விதம் எவ்வளோ ஆர்வத்தோடு விருப்பத்தோடு அதை பார்த்தீங்க, அதை பார்த்த பிறகு அது எவ்வளோ மனசில் திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, அது நினச்சதுனால ஆழமாக 10-20 வருஷம் ஆனாலும் மறக்க முடியாத காட்சியாக மனசில் பதிஞ்சிச்சு. நீங்கள் வேதத்தை படிக்கும்போது ஏன் ஞாபகப்படுறது இல்லைன்னா அது மதிக்கிறது இல்லை, வேதத்தின் மேலே உங்கள் இருதயத்தில் நேசம் இல்லை. இட்ஸ் அ ஹார்ட் ப்ராப்ளம். கடவுள் வேதத்தை பற்றி என்ன சொல்கிறாரோ அதை நம்பி, இந்த சங்கீதம் 19 எவ்வளோ சொல்லுது வேதத்தினுடைய மதிப்பு இவ்வளோ பரிசுப்பான்றதை நம்ம நம்பணும். நமக்கு தெரியலனால வேதம் சொல்லுதே நம்பி அதை நம்ம மதித்து அதை நேசிக்க ஆரம்பித்து தேவன் அந்த வேதத்தில் எனக்கு பிரியத்தை ஏற்படுத்தணும்னு ஜெபம் பண்ணு. கேலண்டர் டிக் பண்ணோன்றதுக்காக மாத்திரம் இல்லை, இல்லை என்ன மாதிரி ஆளுங்க வரும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கொண்டு படிக்கிறது, எனக்கும் அந்த சோதனை இருக்கு இல்லைங்களா. அப்புறம் ப்ரீ ஏதாவது படிக்கிறார், எதுக்கு படிக்கிறார், இவர் ப்ரீச் பண்ணுறதுக்கு படிக்கிறார், அவ்வளோதான். வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, நோ, வேதத்தை நேசிக்கணும். நமக்கு இருக்கா உள்ளார்ந்த இருதயத்தில் வேதத்தை அன்போடு பற்றி அதை வேதத்தை இருதயத்தில் செரிஷ் பண்ணுறது, அதை விரும்பி அதை பொத்தி அதை அன்பு செய்கிறது. இதாங்க சங்கீதம் 1 மனுஷனுடைய சீக்ரெட் என்ன பாருங்களா, அவன் முதல் ஸ்டெப்லேயே அவன் நிற்கலை. துன்மார்கனுடைய ஆலோசனைப்படி நடக்கிறது இல்லை, பாவிகளோடு நிற்கிறது இல்லை, பரியாசக்காரர்களோடு நிற்கிறது உட்காறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய நேரத்தெல்லாம் டிஜிட்டலாக, நேராக போய் யாருக்கிட்டையும் உட்காறது இல்லை, டிஜிட்டலாக ஆலோசனை, துன்மார்க ஆலோசனை கேட்கறது, பரியாசக்காரர்களோடு உட்காறது, மொபைல்லையும் டிவிலையும் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் அப்படியெல்லாம் தன் காலத்தை நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிச்சானா, எப்படி அவனால் முடிஞ்சிச்சு, அதனோட சீக்ரெட் என்ன, என்ன வாட் இஸ் த சீக்ரெட், அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா, தேவனுடைய வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து, அதான் ரகசியம். ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நமக்கு அந்த பிரியம் இல்லாத வரைக்கும் தேவனுடைய வசனத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சே இருக்க மாட்டோம். நமக்குள்ள அதுக்கு எந்த விதமான ஏற்று தக்க வைத்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியே நமக்கு இருக்காது. எப்போ தேவனுடைய வசனத்தின் மேலே பிரியம் நமக்கு வருதோ, அதை படிக்கும் போதே ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு, ஆண்டவரே எனக்கு இதை உங்களுடைய வசனம், இது உங்களுடைய வார்த்தை, இது எனக்கு போர் அடித்தாலும் இது நீர் கொடுத்தது, இதில் பெரிய சத்தியம் எனக்கு தேவையானது இருக்குது, எனக்கு இருக்குதுன்னு பார்த்து பிரியத்தோடு இதை புரிஞ்சுக்கணும் அறிஞ்சிக்கணும்னு ஆர்வத்தோடு படிக்கும்போது, அதை படிக்கும்போதே இன்பத்தோடு படிப்போம், அதை ஆர்வத்தோடு படிப்போம், அதுவே நம்ம மனசில் நிற்கும், அதை படித்து விட்டுற மாட்டோம், அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு தான் இருப்போம். பிரியம் இருக்கணும் இருதயத்தில். ஆகவே ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் எனக்கு பிரியம் ஏற்படுத்தும். அந்த சங்கீதம் 1 மனுஷனுடைய ரகசியம் தான், அவன் எப்படி இரவும் பகவன் தியானிக்க முடியுது, அவன் படித்தா தான் தியானிக்க முடியும், அவன் படிக்கிறதோடு நிற்கல, அந்த வேதத்தை புரிய இருந்ததுனால இரவும் பகலும் தியானித்தான். இதான் அது அது சிந்திக்கிறது. வேதத்தை படித்த உடனே எப்படிங்க ஞாபகத்தில் நிற்கும், அதை படித்த காரியத்தை நாம் தியானிக்க வேண்டும். ஸோ இம்பார்ட்டன்ட், த ஹார்ட் ஆஃப் மெடிடேஷன் இல்லைங்களா. எந்த காரியத்தை நம்ம தியானிக்கிறோமோ அது வாழ்க்கையெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்களேன், மெடிடேஷன் மூலமாக தான் நாம் படித்ததை மறவாதபடிக்கு மனசில் பதித்து வைத்து கொள்ள முடியும். எத்தனையோ புக்ஸை படிக்கலாம், லைப்ரரியில் இருக்கிற என் புக்ஸ் எல்லாம் படித்து முடிக்கலாம், நான் எதையுமே மனசில் நிற்க போகிறதில்ல, நான் படித்ததை தியானிக்கலை. ஏன்னா ஏதாவது நம்ம படிக்கும்போது மூளையில் ஏற்றிக்கிறோம், மூளையில் ஏற்றிக்கும் போது அது பிரசங்கம் கேட்டாலும் மூளையில் ஏற்றிக்கிறோம், அது 1 நாளோ 2 நாளோ தான் இங்கே இருக்கும். அது இங்கே இருக்கிற நேரத்தில் அது திருப்பி 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 யோசித்து அதை சத்தியத்தை பரட்டி போட்டு அதை நசுக்கி அதில் உறிஞ்சி அதனோட ஜூஸெல்லாம் நமக்குள்ளே உறிஞ்சி தனிப்பட்ட விதத்தில் அதை அப்ளை பண்ணி உறிஞ்சிக்கலன்னா நம்ம ஆத்மாக்குள்ளே அது போயிடும். அதுக்கப்புறம் அப்படியே வரவங்க ஒரு சாமன் போயிடும், வரவங்க ஒரு சாமன் போயிடும், எந்த பயனும் இருக்காது. அது நகிக்கும் போது ரெண்டு நாள் ஒரு நாள் மனசில் நிற்கும் போது அதை சிந்திச்சு உறிஞ்சு மனசில் இருதயத்தில் ஆத்துமால அதனோட வரக்கூடிய சத்திய சத்து இல்லைங்களா, நம்ம டைஜஷன் அப்படித்தான் ஆகுது. அதை அசை போட்டு அதில் இருக்கக்கூடிய சத்தை நம்ம ஆத்துமால உறிஞ்சிக்கிட்ட போது தான் அது நம்மள ஒரு பாகமாக மாறி வாழ்க்கையெல்லாம் மறவாதபடிக்கு. பொதுவாக மறக்கவே மாட்டேன், எந்த காரியத்தை நம்ம தியானிக்கிறோமோ ஆர்வத்தோடு அதை மறக்கவே மாட்டோம், அது நம்ம வாழ்க்கையும் பாதிக்கும். நீங்கள் வந்து வேதத்தை படித்து அதை ஞாபகத்தில் வைத்துடாததுக்கு காரணம் உங்கள் இருதய பிரச்சனை தான். வேத வசனத்தில் புரியும் இல்லை, அது ரொம்ப ஆபத்துங்க. கடவுள் தன்னுடைய வார்த்தையை இவ்வளோ மதிப்புடையதுன்னு சொல்லும் போது அதை விசுவாசத்தில் நம்பி அதை அதனோட மதிப்பை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரேன்னு தெரியாமல் அதை மதிக்காமல் இருந்தோன்னா அது ரொம்ப ஆபத்து. நம்ம ஜெபித்த ஆண்டவரே என் கண்களை தரும் அப்படின்னு ஆண்டவருக்கு பிரியம் ஏற்படுத்தி என்னில் பிரியம் ஏற்படுத்த உங்களுடைய வேதத்துலன்னும் போது அது நம்முடைய காதுக்கு ஒரு மியூசிக்காக மாறி நாவுக்கு ஒரு தேன் மாதிரி தேன் கூட்டிலேருந்து ஒழுகிற தேனாக மாறி நம்முடைய பைக்கு ஒரு கோல்டாக மாறி நம்ம ஆத்மாக்கே பெரின்பமாக அது மாற முடியும். புதிதாக பிறந்த குழந்தைகள் போல் ஒரு கலப்படம் இல்லாத பால் மாதிரி நமக்கு இருக்கும். நம்முடைய அனுதின சாப்பாடை விட வேதத்தை ரொம்ப விரும்புகிறதாக நமக்கு இருக்கும். ஆகவே என்னங்க ஹவு டு கீப் த வேர்ட் ஆஃப் காட் படிச்சுட்டு வரோம். வேதத்தை கை கொள்ளுவதென்றால் என்ன? வேதத்தை அறிந்து கொள்ளுங்க, தரோவா அறியணும், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அறியணும். எப்படி? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிற பழக்கம், நேரத்தை கொடுத்து அதை மதித்து படுக்கிற பழக்கம். ரெண்டாவதாக படித்த வேதத்தை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். எப்படி ஞாபகத்தில் வைக்கிறது? அதை தியானத்தின் மூலமாக தான் ஞாபகத்தில் வைத்திருக்க முடியும், படித்த காரியத்தை சிந்தித்து தியானித்து. மூன்றாவதாக வேதத்தை அறியிறது மாத்திரம் இல்லை, ஞாபகம் வைக்கிறது மாத்திரம் இல்லை, அதை கீழ்ப்படிய வேண்டும் இல்லைங்களா. ஒபே த ஸ்கிரிப்சர். நம்ம வந்து வேதத்தை கீழ்ப்படிக்கிறோம் கை கொள்ளுகிறோம்னு நம்ம வாழ்க்கையில் சொல்லவே முடியாது. வெறும் வேதத்தை படிச்சுக்கிட்டு வேதத்தை தியானிச்சுக்கிட்டு இருந்தா இல்லைங்களா, வேதத்தை கற்றிருந்தால் இன்னும் அதை வேதத்தை அறிஞ்சுக்கிட்டு நம்ம வேதத்தை கீழ்ப்படியாமல் போனோன்னா நம்ம பாவத்தை தான் அதிகரிக்கிறோம். வேதம் புரியுது, வேதத்தை பற்றி பேசுகிறோம், ஆனால் அது வாழ்க்கையில் கீழ்ப்படியலைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இது வேதத்தை கடைப்பிடிக்கிறது காரணம் இல்லை, சத்தியத்தை அந்நியாயத்தினால் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. அது ரொம்ப தப்பு, அது துணிகரமான பாவம் கூட. ஏன்னா நமக்கு என்ன உண்மை என்னன்னு தெரியும், ஆனால் அதுக்கு நேர் விரோதமாக தான் நடக்கிறோம். அது ஒரு குற்றம், துணிகரமான பாவம். எந்த அளவுக்கு நமக்கு வேதம் தெரியுதோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பழகணும். இதான் நம்முடைய பெரிய பிரச்சனை. எவ்வளோ நமக்கு தெரியும் ஆனால் எவ்வளோ கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. நம்மளுடைய நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் முயற்சி செய்யணும். எந்த அளவுக்கு நமக்கு சத்தியம் தெரியுதோ அந்த அளவுக்கு நம்முடைய ப்ராக்டிஸ் இருக்கும்படி, சத்திய அறிவுக்கு எட்டதுக்கு படி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்க பார்த்துக்கணும். எப்போ நம்முடைய ப்ராக்டிஸ்க்கு அதிகமான நம்ம அறிவு போகுதோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தெரிஞ்சே பாவத்தில் வாழுகிற மக்களாக நாம் மாறிடும். இந்த வேதத்தை பயம் இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண படிக்கணும். ஏன்னா வேதத்தின் கடைப்பிடிக்கிறதுனால, வேத கற்பனைகளை கடைப்பிடிக்கிறதுனால அதனோட கான்சிக்வன்சஸை பற்றி பயப்படக்கூடாது. அது என்ன வேதம் சொல்லுது நான் கடைப்பிடிப்பேன். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தை கடைப்பிடிக்கணும், சபை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். சபையாக ஒரு மெம்பராக ஒரு விசுவாசியாக என்னுடைய வேதம் என்ன சொல்லுது, என்னுடைய கடமைகள் இல்லைங்களா, அதில் உண்மையாக இருக்கணும். குடும்பத்தில் ஒரு புருஷனாக வேதம் என்னை எப்படி நடக்க சொல்லுது, தகப்பனாக எப்படி நடக்க சொல்லுது, மனைவியாக பிள்ளையாக சமுதாயத்தில் நான் எப்படி நடக்கணும், இதுதான் வேதத்தை கடைப்பிடிக்கிறது. இதுக்கே நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. ஆகவே கீப்பிங் த ஸ்கிரிப்சர்ஸ் இல்லைங்களா, அந்த வசனம் சொல்லுது வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள் கை கொள்ளுவதனால மிகுந்த பலனுண்டு, மிகுந்த பலனுண்டு. வேதத்தை கை கொள்வது மூணு படி. வேதத்தை நன்றாக அனுதினமும் படித்து தரோவா அறிந்து, வேதத்தை நாம் தியானத்தின் மூலமாக நம்ம மனதில் எப்பொழுதும் ஞாபகம் வைத்து கொண்டு இறுதியாக அதை கை கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும், அதை ஒபே பண்ணணும். ஸ்டடி, ரிமம்பர் அண்ட் ஒபே. அப்படி செய்கிறவங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு. இதோடு நம்ம நிறுத்தலாம், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, 30 minutes ஆயிடுச்சு. நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல. நம்ம அதனோட பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போனோம்னா, என்ன பலன்கள், எவ்வளோதான் சொல்கிறது பலன்கள். 119வது சங்கீதத்தில் 176 வசனங்களில் சொல்கிறாரு அதனோட பலன்கள். அவ்வளோவா சொல், எத்தனை காலம் எடுக்கும் யோசிச்சு பாருங்களேன். சொன்ன மாதிரி இதை பிரசங்கமாக போட்டோம்னா எவ்வளோ காலம் எடுக்கும். அதனால் நான் ஒரு சில குறிப்பிட்ட பலன்களை ஒண்டி நான் யோசிச்சிருக்கிறேன். அதை வேண்டாம், நம்ம அடுத்த வாரம் படிப்போம். ஆனால் வேதத்தை கை கொள்வதுன்னா என்னன்று இன்னைக்கு படிச்சுக்கிட்டோம். அப்படி கை கொள்ளும் போது எண்ணி முடியாத, மதிப்பிட முடியாத, கிரேட் அப்படின்னும் போது அது பெருசு மாத்திரம் இல்லை, எண்ணிக்கையில் எண்ண முடியாது, வேல்யூவில் பெருசு மாத்திரம் இல்லை, நம்பரில் பெருசு. நம்ம எந்த அளவுக்கு குருடான மக்கள்னா இது எவ்வளோ பெரிய ரிவார்ட்ஸ்னு கூட நமக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, அப்பா இதான் ஒரு ஒரு வேதத்தை கடைப்பிடிக்கிறதுனால வருகிற சந்தோஷம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், நம்மளை புதுப்பிக்கிற வாழ்க்கையில் புதுப்பிக்கிறதுனால கிடைக்கிற ஞானம், வழிநடத்தல், ஆலோசனை, நம்முடைய சிந்தனையில் நிச்சயம், நம்முடைய செயல்களில் உறுதி, தீர்க்கதரிசனம், தீர்மானம், ஒரு சந்தோஷமான கனிதருகிற பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படிக்கு வேதம் நமக்கு செய்கிறது. அதோட பலன்களை அனுபவித்த எந்த ஒரு மனுஷனும் அது அவனுக்கு எவ்வளோ விசேஷம், எவ்வளோ மகிமையானதுன்னா, 10,000 உலகம் கொடுக்குற வேதத்தை கடைப்பிடிக்கிறது விட்டுடுனாலும் அவன் அதெல்லாம் குப்பையாக அவன் தூக்கி போடுவான். 10,000 உலகங்களுக்கு நீ ராஜா, இதெல்லாம் வேதத்தை கடைப்பிடிக்கிறது விட்டுருன்னா அதையெல்லாம் குப்பையாக அவன் பார்ப்பான். ஏன்னா அதை விட பெரிய பலன் வேதத்தை கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு வருகிறது. அதை நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து ஜெபிக்கிறவங்க நீங்கள் ஜெபம் பண்ணலாம்.